ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்ம உருவில் அத்தியாயம் 11 பூர்ணத்தின் வைபவம் பதம் 6 மற்றும் 7. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. பஷ்யாதித்யான் வசுன் ருத்ரான் அஸ்வினோ மருதஸ்ததஹம் பஹூனி அத்ருஷ்ட பூர்வாணி பஸ்யாச்சார்யாணி பாரத. பஷ்யாதித்யான் வசுன் ருத்ரம் அஸ்வினோ மருதஸ்ததஹம் பஹூனி அத்ருஷ்ட பூர்வாணி பஸ்யாச்சார்யாணி பாரதம். மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் தேவதிராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர்கி ஜெயம். பரதர்களின் சிறந்தவனே, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள் மற்றும் இதர தேவர்கள் அனைவரையும் இங்கே பார். இதற்கு முன்பு யாரும் கண்டிராத கேட்டிராத பல ஆச்சரியமான விஷயங்களையும் பார். பதம் 7. இகைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பஷ்யாதயச்சராச்சரம் மம தேஹே குணாகேஷம் இங்கே சந்நாதிருஷ்டுமிச்சசீம். இகைகஸ்தம் ஜகத் கிருஷ்ணம் பஷ்யாதயச்சராச்சரம் மம தேஹே குணாகேஷே சந்நாதிருஷ்டுமிச்சசீம். மொழிபெயர்ப்பு. அர்ஜுனா, நீ பார்க்க விரும்புவை அனைத்தையும் எனது இந்த உடலின் உடனடியாக பார். இப்பொழுது நீ விரும்புபவை மட்டுமின்றி எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புகின்றாயோ விரும்புவாயோ அதை அனைத்தையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காட்டும். அசைகின்றவை அசையாதவை அனைத்தும் ஒரே இடத்தில் இங்கே முழுமையாக உள்ளன. ஓம் அஞ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயம் சக்ஷுரன் மிலிதம் மேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹம். நமாவோம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிருஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமிங்கிதி நாமினும். நமஸ்தே சரஸ்வதி தேவை கௌரவாணி பிரசாரிணும் நிர்விசேஷ சூன்யவாதி பாஷாத தேச தாரிணிம் ஜய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யம் பிரபு நித்யானந்தம் ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீமாதாதி கௌர பக்த விருந்தம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராமம் ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய கருணையால் இப்ப அத்தியாயம் 11 விஸ்வரூபம் பதம் 6 மற்றும் 7 இருக்கும். லோகத்துல பலவிதமான மனிதர்கள் அறியாமையின் காரணமாக பல சாதுக்களை கடவுளாக கருதுவது உண்டு. இல்லை என்றால் சில தேவி தேவர்களை கடவுளாக கருதுவதுண்டு. இல்லை என்றால் தன்னையே கடவுளாக என்று அறியாமையின் காரணமாக பலவிதமான மனிதர்கள் எண்ணிக்கொள்கின்றனர். உதாரணத்துக்கு, யார் அரசன் என்பதை மறந்துவிட்டு உண்மையான அரசன் இருக்கும் பொழுது போலியான அரசரைகளை சுட்டி காட்டினால் எவ்வாறு இருக்குமோ அதுபோல இந்த மனிதர்கள் முழுமுதற் கடவுள் யார் என்று தெரியாத காரணத்தினால் பல மனிதர்களையும் பல தேவி தேவர்களையும் சம்பந்தமில்லாத மனிதர்களை முழுமுதற் கடவுள் என்று சொல்லிக் கொண்டே வருகின்றார்கள். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பதங்கள்ல விஸ்வரூப தரிசனத்தில் தெல்ல தெளிவாக நிரூபணம் செய்கின்றார். படைத்தவன் காப்பவன் அழிப்பவன் முழுமுதற் கடவுள் நானே என்று பகவான் இங்கே தெளிவாக நிரூபணம் செய்கின்றார். குறைந்தபட்சம் யாரெல்லாம் பகவத்கீதை படிக்கிறார்களோ அவர்கள் தெளிவாகவும் திடகார்த்தமாகவும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள் என்று நாம் திடகார்த்தமான விசுவாசத்துடன் பக்தியை பயிற்சி செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்கின்றோம். பகவான் இங்கே 12 ஆதித்யர்கள் இருக்கிறார்கள். பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இங்கே சொல்கின்றார், அர்ஜுனா எனது விஸ்வரூபத்தில் ஆதித்யர்கள் 12 விதமான ஆதித்யர்கள் அப்படின்னு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம். போன அத்தியாயத்திலே பகவான் குறிப்பிட்டிருக்கின்றார், ஆதித்யர்களில் ஆதித்யர்கள் 12 விதமான ஆதித்யர்கள் இருக்கின்றனர். அந்த 12 விதமான ஆதித்யர்கள் பகவானுடைய விஸ்வரூபத்தில் இருக்கின்றதை அர்ஜுனருக்கு கூறுகின்றார். வசுக்கள், அதுக்கப்புறம் ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள், இவர்கள் எல்லோருமே பிரம்மம் பகவானுடைய விஸ்வரூபத்தில் இருப்பதை பகவான் சுட்டி காட்டுகின்றார். அதற்கு பின் தேவி தேவர்கள் எல்லோருமே விஸ்வரூபத்தில் அடக்கம் என்பதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் குறிப்பிடுகின்றார். ஒரு உதாரணத்துக்கு, இவங்க நம்மள்ட்ட ஒரு 100 கோடி ரூபாய் பணம் இருந்துச்சு அப்படின்னா, அந்த 100 கோடி ரூபாயில 5 ரூபா, 10 ரூபா, 15 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 1 லட்சம், 2 லட்சம், 1 கோடி, இது போன்ற எல்லா பணமும் அந்த 100 கோடியில அடங்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல எப்படி 5 ரூபா 10 ரூபா எல்லாமே வந்து 100 கோடியில அடக்கமோ, அதுபோல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தில் பகவானுடைய அம்சத்தில் எல்லோருமே அடக்கம் என்பதை பற்றி பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் சொல்லுகின்றார், இந்த விஸ்வரூபத்தை யாரும் இதுவரைக்கும் கண்டது இல்லை, பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏன் இப்படி கூறுகின்றார் அப்படின்னா, நம்ம நேத்து பார்த்ததை போல இந்த விஸ்வரூபம் அப்படிங்கிறது நித்தியமான ரூபம் கிடையாது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம், ஆனா விஸ்வரூபத்தை வந்து யாரும் பார்த்ததில்லை. ஏனென்றால் பகவானுடைய ரூபம் நித்தியமான ரூபமாக இருந்தா மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு ஊர்ல ஒருத்தர் வசிக்கிறார் அப்படின்னா, அவர் எப்பவுமே நம்ம அந்த ஊர்ல வசிச்சுட்டு இருந்தார் அப்படின்னா நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு, அவர் வரார், ஒரு நாள் தங்குறார், அடுத்த நாள் கிளம்பி போயிடுறார், அவரை நம்ம எப்படி பார்க்க முடியும், பார்க்க முடியவே முடியாது. அந்த அவர் வர்ற அன்னைக்கு நம்ம இருந்தாதான் பார்க்க முடியும், இல்ல அப்படின்னா பார்க்க முடியாது. அது போல நித்தியமாக வந்து பகவானுடைய விஸ்வரூபம் அப்படிங்கிறது நித்தியமான ரூபம், வைகுண்டத்தில் லோகத்திலையும் இருப்பதும் இல்லை, இந்த பௌதிக உலகத்திலையும் நித்தியமாக இருப்பதில்லை. பகவான் எப்பொழுது தோன்ற வேண்டுமோ, காட்சி கொடுக்க வேண்டுமோ அர்ஜுனனுக்கு, அப்ப மட்டும்தான் விஸ்வரூபத்தை காமிக்கின்றார். விஸ்வரூபத்தை காட்டிவிட்டு பிறகு தனது சொந்த சுயரூபமான சாமசுந்தர் ரூபத்துக்கு மறுபடியும் வருகின்றார். அதனால பகவான் இங்க சொல்லுகின்றார், இந்த ரூபத்தை யாரும் பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை என்பதை பற்றி குறிப்பிடுகின்றார். அதுவும் இல்லாம பார்த்ததும் இல்லை, கேட்டதும் இல்லை அப்படின்னா, பகவான் அர்ஜுனருக்கு காமிச்சதும் இல்லை, அந்த விஸ்வரூபத்தை பற்றி கேட்டதும் இல்லை. அதுபோல யாருமே வந்து விஸ்வரூபத்தை இதுவரைக்கும் பிரம்மாதி தேவர்களும் சரி, ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி குமாரர்கள், தேவி தேவர்கள் யாருமே விஸ்வரூபத்தை இதுவரைக்கும் யாருக்கும் காட்டியதும் இல்லை, அவர்களால் அதை காட்ட இயலவும் இயலாது என்பதை பகவான் பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் அத்தியாயம் பதம் 7 பகவான் குறிப்பிடுகின்றார், உனக்கு என்னென்னலாம் விருப்பங்கள் இருக்கின்றனோ எல்லாவற்றையும் இந்த விஸ்வரூபம் உனக்கு காமிக்கும், பார்ப்பாயாக அர்ஜுனா அப்படிங்கறதை பற்றியும் சொல்லுகின்றார். இதான் பகவானுடைய மிக மிக சிறப்பான அம்சம். எதுவுமே வந்து குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா என்று சொல்வதை போல பகவானிடம் எந்த விதமான குறைகளும் கிடையவே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்டினுடைய சிறப்பு எப்படி அப்படின்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்ல இல்லாத விஷயங்களே இல்லை அப்படின்னு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா, அதுதான் இருக்கிறதுலே மிக மிக சிறந்த சூப்பர் மார்க்கெட். ஏன் அப்படின்னா, எல்லா பொருட்களுமே அங்க வந்து இருக்கின்றன. அதுபோல பார்த்தோம் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்துல எல்லாமே இருக்கின்றன. அதனாலதான் பகவான் இங்க சொல்லுகின்றார், எதை எதெல்லாம் நீ பார்க்க விரும்புகின்றாயோ அது எல்லாவற்றையும் நீ இந்த விஸ்வரூபத்தில் பார் என்று பகவான் இங்கே குறிப்பிடுகின்றார். அதுபோல பார்த்தோம் அப்படின்னா, எந்த விதமான குறை ஒன்றும் இல்லை கோவிந்தன் என்பவருக்கு. அதுக்கப்புறம் பகவான் குறிப்பிடுகின்றார், உனக்கு என்னென்னலாம் தேவையோ நீ வந்து எதிர்காலத்திலையும் பகவான் குறிப்பிடுகின்றார். இப்ப மட்டும் இல்ல, பகவான் இங்கே என்ன குறிப்பிடுகின்றார் அப்படின்னா, எதிர்காலத்தில் நீ எதையெல்லாம் காண விரும்புவாயோ அதையும் பார் என்று சொல்லுகின்றார். இப்ப என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கறத மட்டும் இல்ல, எதிர்காலத்துல என்னென்ன பார்க்க விரும்புகிறாயோ. ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரைம் மினிஸ்டர் இப்பொழுதைக்கு பிரைம் மினிஸ்டரா இருக்கார், இன்னொரு 5 வருஷம் கழிச்சுட்டு அவர் பிரைம் மினிஸ்டரா இருப்பாரா அப்படின்னா, கிடையவே கிடையாது. இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். இப்ப வந்து பயங்கர சக்தியோட இருக்கார். ஏன்னா பவர்ல இருக்கும் பொழுது, உத்தியோகத்துல இருக்கும் பொழுது, பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது அவர் பயங்கர கம்பீரமாக வந்து இருக்கலாம். அதே இன்னும் 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா, அவர் பிரைம் மினிஸ்டரா இல்ல அப்படின்னா, பிரதம மந்திரியா இல்ல அப்படின்னா, அதுக்கப்புறம் முன்னாடி என்னென்ன பவர் எல்லாம் இருந்துச்சோ, சக்திகள் எல்லாம் இருந்துச்சோ, அது எல்லாமே அவரிடம் இருக்காது. அதனாலதான் இங்கே பகவான் குறிப்பிடுகின்றார், நீ எதிர்காலத்தில் என்ன என்ன எல்லாம் பார்க்க விரும்புவாயோ அதையும் பார் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் இப்ப வந்து நான் முழு முதற் கடவுளா இருக்கேன், இப்ப பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி போல, இப்ப ஒரு 5 வருஷம் இவர் பிரதம மந்திரியா இருக்காரு, அதுக்கப்புறம் அவர் இருக்க மாட்டாரு, அது போல நான் கிடையாது அப்படின்றாரு. அப்படின்னா இவ ஏதோ ஒரு தற்காலிகமான சமயத்துக்கு நான் முழு முதற் கடவுளா இருப்பேன், அதுக்கப்புறம் வேற யாரத்தோட வேற யாரோ வந்து முழு முதற் கடவுளாக இருப்பார்கள் அப்படிங்கறத பற்றி பகவான் குறிப்பிடவில்லை. நித்தியமாக முழு முதற் கடவுள் நானே. அதனாலதான் பகவான் குறிப்பிடுகின்றார், நீ எதிர்காலத்தில் என்னென்னலாம் விரும்புவாயோ அதையும் பார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதற்கப்புறம் அசைவன அசையாதவன எல்லாவற்றும் உலகத்துல ரெண்டுதான் இருக்கும், ஒன்னு அசையணும் இல்லைன்னா அசையக்கூடாது, இந்த ரெண்டு தான் வந்து இருக்கும். அந்த இரண்டுமே எல்லா வகை எல்லாமே வந்து எண்ணில் விஸ்வரூபத்தில் இருக்கின்றன அப்படிங்கறத பற்றி பகவான் குறிப்பிடுகின்றார். அதுக்கப்புறம் நீ ஒரே இடத்துல இருந்து எல்லாத்தையும் பார் அப்படின்றார். சில பிரபுபாதர் மிகவும் அற்புதமாக பொருளுரில் எழுதியிருக்கின்றார், அதிபுத்திசாலியாக இருக்கிற விஞ்ஞானிகளும் கூட ஒரே இடத்திலிருந்து உலகத்தை பார்ப்பது முடியாத காரியமாகிறது. இப்ப நம்மளே ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம், உலகத்தை முழுக்க பார்க்க முடியுமா? கண்டிப்பா பார்க்க முடியாது, செவத்து தாண்டி என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அது போல உலகத்தையே மொத்த ஒரே இடத்துல உட்காந்து பார்க்கணும்னா முடியுமா? கண்டிப்பா முடியவே முடியாது. அதுபோல எவ்வளவுதான் வந்து பட்டம் படித்த விஞ்ஞானியாக இருந்தாலும் ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த உலகத்தை பார்க்க முடியுமா? பக்கத்து வீட்டையே பார்க்க முடியாதுங்கிறப்ப உலகத்தை எப்படி பார்க்க முடியும்? உலகத்தையே பார்க்க முடியாது, இந்த பூமியே பார்க்க முடியாதுங்கிறப்ப 7-14 உலகங்கள் இருக்கிறது, அந்த 7-14 உலகங்களையும் எப்படி விஞ்ஞானிகள் பார்ப்பார்கள்? அது வந்து அசாத்தியமான, இது வந்து சாத்தியம் இல்லை என்று அழைக்கப்படுகிறது. ஆனா அர்ஜுனனை பாத்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கின்றார். அதனாலதான் இங்க சில பிரபுபாதர் குறிப்பிடுகின்றார், பக்தர்கள் பகவானுடைய நிகழ்காலம், எதிர்காலம், கடந்த காலம் எல்லாவற்றையும் அர்ஜுனன் போன்ற பக்தர்கள் பகவானுடைய விஸ்வரூபத்தை அற்புதமாக தரிசனம் செய்கின்றனர், அற்புதமாக தரிசனம் செய்கின்றனர், எல்லாவற்றையும் ஒரே இடத்தில் தரிசனம் செய்கின்றனர். இதுல இருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கின்றோம்? இந்த பதங்கள் எல்லாம் பகவான் கூறக்கூடிய கருத்துக்களிலிருந்து நம்ம என்ன வாழ்க்கைக்கு பாடம் தெரிந்து கொள்கின்றோம் அப்படின்னா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதற் கடவுள் திடகார்த்தமாக, எப்படி ஒரு உதாரணத்துக்கு அம்மா அப்பா மேல நமக்கு நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அவர்களை நம்பி திடகார்த்தமா இருக்கும். ஏடா போப்பா, இவனை நம்பி போனா கழுத்து அறுத்துருவோம்ப்பா. நம்ம ஊர்ல சில பேர் நண்பர்களோட போவோம், அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா நம்மள வந்து கழட்டி விட்டுருவான். ஆனா சில நண்பர்களோட போனோம் அப்படின்னா நமக்கு வந்து நிச்சயமா திடகார்த்தமா, ஆமா இவன் வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு தட்டை பணம் வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன், இவனெல்லாம் நம்ப முடியாதுப்பா, இவன் கொடுக்குறம்மா அப்புறம் கொடுக்க மாட்டேன்பா. ஆனா சில நண்பர்கள்ட்ட போனோம் அப்படின்னா இவன் கொடுக்குறன்டானா கொடுத்துருவான் கண்டிப்பா. அது போல நமக்கு வந்து எப்படி சில நண்பர்கள் மேல நம்பிக்கையாக இருக்கின்றோமோ, விசுவாசத்துடன் இருக்கிறோமோ, தாய் தந்தை மேல இல்லைன்னா ஒரு பிரதம மந்திரி மேல இல்லைன்னா ஒரு சீஃப் மினிஸ்டர் மேல, இவர் செய்வன்னா செய்வாருப்பா, செய்ய மாட்டேன்னா செய்ய மாட்டாருப்பா. அது போல நமக்கு திடகார்த்தமான நிச்சயமாக வந்து விசுவாசம் இருக்கும். அது போல இங்கே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விஸ்வரூபம் அப்படிங்கிற அத்தியாயத்துல வந்து திடகார்த்தமான நம்பிக்கையை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். பகவான் இந்த அத்தியாயத்துல இந்த விஸ்வரூபத்தை காமிக்கணும், நான் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு வந்து சொல்லண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இதெல்லாமே நம்மளோட நன்மைக்காண்டி பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் முழு முதற் கடவுள் அப்படின்ட்டு நம்ம இப்ப ஒரு உதாரணத்துக்கு இப்ப யாரோ ஒரு சினிமா பட நடிகர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க முதல்ல வந்து என்ன அப்படின்னா பாப்புலர் ஆகணும், பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களோட விஷயங்கள் ஏற்படும். இப்ப ஒரு சினிமா நடிகர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முதல்ல என்ன பண்ணணும்? பாப்புலர் ஆகணும். பாப்புலர் ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் படம் நல்லா ஓடும். அதுபோல பகவான் பாப்புலர் ஆகணும், புகழ் பெற வேண்டும் அப்படிங்கறதுக்காண்டி சொல்லவில்லை, நானே முழு முதற் கடவுள், எல்லாரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தயவு செய்து கேளுங்க எல்லாரும், நான் தான் முழு முதற் கடவுள் அப்படின்னு எதனா புகழ் பெற வேண்டுமா அப்படின்னு கிடையவே கிடையாது. எதற்கு சொல்லுகின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படின்னா, நம்மளுடைய நன்மைக்காண்டி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே குறிப்பிடுகின்றார். அதனால குறைந்தபட்சம் நம் திடகார்த்தமான விசுவாசத்தை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல வளர்த்து கொண்டு பகவத் பக்தி திடகார்த்தமாக நாம் பண்ண வேண்டும் அப்படிங்கறதை பற்றி நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா, நன்றி, வணக்கம். உங்கள் சேவகன் ரசிகா கோவிந்ததாஸ், ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். ஹரி ஓம் தத்சத்.